கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் நாம் பார்த்து வரக்கூடிய தீர்க்க தரிசன பகுதிக்குள் மீண்டும் நம்மை கிருபையாக தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிச்சிருக்கிற நமக்கு பிரயோஜனமான காரியங்களை தேவன் என்ற சமயத்தில் தந்து வருகிறார். எல்லாவற்றிற்காக நம்முடைய இருதயங்கள் அவருக்கு அநேக நன்றிகளை நாம் ஏற்றுக்கணும். கடந்த 2 மாதம், அதாவது ஒரு 8 வாரங்களாக இஸ்ரேலை குறித்த கடைசி காலத்திற்கு தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் மாம்சீக இஸ்ரேலர் தேவனுடைய திட்டத்தில் இந்த கடைசி நாட்களில் அவர்களுடைய நிலை, அதை நாம் உணர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். அநேக விஷயங்கள், புதிதான காரியங்கள் நமக்கு ஓரளவுக்கு எடுத்த எடுப்பிலேயே புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான காரியங்கள். ஆனாலும் இது நமக்கு மிக அவசியமான வசன பகுதிகள். இந்த கடைசி நாட்களில் பாதங்களாக நாம் இருக்கும் பொழுது மாம்சீக இஸ்ரேலருடைய ரட்சிப்பிலும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்முடைய ரட்சிப்போடும் தொடர்பு கொண்டிருக்கிற வசன பகுதிகள். மாம்சீக இஸ்ரேலருடைய ரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஆவிக்குரிய இஸ்ரேலர் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரம், அதுல பாத அங்கங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கண்டிப்பா இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு மிக பிரயோஜனமாக அங்க இருக்கும். சோ நம்முடைய நோக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சங்கீதம் 83 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம், மற்றும் எசேக்கியல் 38 அதிகாரம் மற்றும் 39 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒருவேளை சில கருத்துக்கள் சில சகோதர சகோதரிகள் நீங்க சிலர் இடத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க ரீப்ரின்ஸ்ல கம்மி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி இருந்துச்சுன்னா நீங்க அதில் கூட சில கருத்துக்கள் சஜஷன்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு சஜஷன்ஸும் எந்த ஒரு கருத்துக்களும் நிச்சயமாக முழுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வரும் பொழுது அதனுடைய வெளிச்சம் போக போக நமக்கு பிரகாசமாக அங்கு இருக்கும். சோ இதை ஆராய்ந்து பார்க்க முயற்சியில நாம் கூட சில காரியங்கள் படித்த பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரதர்ஸ் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் அவர்கள் அளித்திருந்தாலும் அது முழுமையாக இல்லாமல், ஆனாலும் படிப்படியாக மேன்மேலும் பூர்ணம் அடைந்துட்டு இருக்கிறத நம்மால் உணர முடிந்தது. அந்த வகையில் இந்த வசன பகுதிகள் உங்களுக்கு முழுவதும் புதிதாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, அதை நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நாம் அதையே புரிந்து கொள்ளலாம். அந்த காரணத்திற்காகத்தான் நேரடியாகவே டீல் பண்ணிருக்கலாம். சோ மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதம் 83, எசேக்கியல் 38, 39 என்று நாம் சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லிடலாம். இன்றைக்கு தேவன் ஒருவேளை எந்த அளவுக்கு இந்த பகுதியில வெளிச்சம் கொடுத்திருக்கிறோம் அதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம், அது சுலபம். ஆனா நோக்கம் நமக்குள்ள நிறைவேறி இருக்காது. சோ அது ஒருவர் பேச நாம் கேட்டது போல மாத்திரம் தான் இருக்கும். ஆனா கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய நாம் எல்லா வசன பகுதிகளும் நமக்கு சொந்தம் என்பதை நாம் உணர்ந்துட்டு, சோ நம்முடைய ரட்சிப்போடு அவைகள் மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டு அவைகளோடு இசைந்து நம்முடைய சிந்தை இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அப்போ கண்டிப்பா ஒவ்வொரு வசனங்களும் கூடுமான வரைக்கும் நாம சரியான வகையில புரிஞ்சு கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு நாம முயற்சி செய்வோம். சோ அந்த வகையில 8 வாரத்துல கண்டிப்பா ரொம்ப பரிச்சயம் இல்லாத சில விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிடும். ஆனா நீங்க கேட்டது மாத்திரம் அதோடு நிறுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நாம் எடுத்த பகுதிகளை நீங்க கொஞ்சம் தியானிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் அதிகமாக அங்க இருந்திருக்கும். சோ இன்னைக்கு தேவன் கிருபையில நம்முடைய உண்மையான நோக்கத்தை நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். சோ சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியல் 38-39 அதிகாரத்தின் வசன பகுதிகள். சோ இந்த கடைசி நாட்கள்ல மாம்சீக இஸ்ரேலரை சுற்றி நடந்து நிறைவேறுகிற தேவ திட்டத்தில் எந்த பகுதிகளை நமக்கு காண்பிக்குது, சோ இது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கும் கூட நம்ம முழுசா பார்க்க முடியாது, கண்டிப்பா இது கூட இன்னும் சில வாரங்கள் எடுக்கும் போல தெரியுது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு கிராஸ்ப் பண்றோமோ, கிரகிச்சு கொள்கிறோமோ அந்த வேகத்துக்கு தான் நம்ம கிளாஸ் கொண்டு போக முடியும். ஏன்னா ஜஸ்ட் இது எல்லாம் சொல்லணுங்கிற அர்த்தத்துல நாம எடுக்கிறதே அங்க இல்ல. சோ நாம் ஒவ்வொருவரும் கூடுமான வரைக்கும் புரிந்து கொள்வதற்கு நம்ம அங்க முயற்சி செய்யலாம். சகோதர சகோதரிகளே, முதல் கேள்வி இன்னைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி போன முறை நாம சொல்லிட்டு வந்தது எவ்வளவு பேர் சீரியஸா எடுத்து ரெண்டு பகுதி படிச்சுட்டு வந்தீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். அப்புறம் சரி அப்ப கை தொடர்ந்து பாக்கலாம். பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? ஒரு வசனம் வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை
காக்கிறவனோ பாக்கியவான். சோ நம்ம இந்த வசனம் ரொம்ப சீரியஸா புரிய வேண்டிய காலத்துல நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது நம்ம சொல்லிருக்கணும், ஆனா அப்ப நம்ம இது பார்க்கல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாம சொல்லிட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. இருள் சூழ்ந்த இந்த பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விடிவெளி போல இருக்கிற அந்த வசனங்களை பிடித்துக் கொள்வது நலமாயிருக்கும். அந்த நோக்கம் மாத்திரம் இல்ல, நாம் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது. சோ தீர்க்க தரிசனம் எங்க இல்லையோ தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றது, ஜனங்கள் அந்த இடத்துல சீர்கெட்டு போவார்கள். என்ன செய்யணும், எந்த நேரத்துல அது ஜனங்களுக்கு புரியணும்னா ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கு எப்பொழுதும் விழித்திருக்கணும். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நம்மை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாம் ஜீவிப்பதற்கு நம்ம எச்சரிப்பு ஊட்டுபவை. நாம் அநேக விஷயங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் நாம பார்க்கிறோம். கூடுமான மட்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அப்பிரயோஜனப்படுத்திக்க முயற்சிக்கிறோம், ஆனாலும் தலைவினர்கள் தான் நாம். சோ நம்ம இடத்துல நிறைய குறைவுகள் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், பேசுகிறவருக்கு கிட்ட எவ்வளவு இருக்குது கேட்கறவங்களுக்கு நல்லா தெரியும், அதே போலதான் ஒவ்வொரு இடத்திலும். ஆனா பாருங்க, இந்த பலவீனங்கள் எல்லாம் மீறி தேவ சித்தத்தோடு இசைந்திருக்கணும்னா நமக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் அவசியம். ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்ணோக்கி பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அதனுடைய குறுகிய தன்மை, இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய மறுரூபம் ஆக்கப்படுதல துரிதப்படுத்துவதற்கு அங்க உதவும். சோ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கேன் நான் இனிமேல் தயவு செய்து. சோ நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தான் இன்னைக்கு உண்மையிலே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா மெஜாரிட்டி வந்து நீங்க படிக்காம வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா தீர்க்க தரிசனத்துல இஸ்ரேல் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம 8 நம்ம பார்த்துருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுலயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உண்மையா சொல்ல போனா இந்த பகுதிகள் நான் ஏற்கனவே சொல்லிடுக்கிறேன், உங்க கவனம் அங்க போயிடுதும். ஆனா போகாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் சரி. ஆனா நீங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை குறிச்சு பார்க்கணும். சோ 2 வசன பகுதிகள் தீர்க்க தரிசனங்கள், சோ மிகப்பெரிய வசன பகுதிகள். இதை நாம் எப்படி ஆரம்பிக்கணும், நாம இன்னைக்கு முதல்ல படிக்கணும். சோ அப்போ நம்ம கொஞ்சம் அந்த வசன பகுதிகளுக்கு வசன பகுதிகளை படிச்சு நாம புரிஞ்சு கொள்வது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ உதாரணத்துக்கு இப்போ முதல்ல சங்கீதம் 83 நம்ம வாசிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்துட்டு நம்ம அந்த வசனங்களுக்குள்ள நாம போவோம். ஜஸ்ட் ஏதோ ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார வேண்டாம், இது ஒரு ஸ்டடியா நீங்க உணர்ந்துட்டு ஒவ்வொரு வசனத்துக்குள்ள நீங்க அப்படியே கவனத்தை செலுத்துங்க. நானே வாசிக்கிறேன். சோ அப்போ தெளிவா எல்லாருக்கும் கேட்கும், நீங்க அந்த வசனங்கள் மாத்திரம் பாருங்க, அப்ப நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாம். இந்த வசன பகுதியில எந்தெந்த வசனங்கள் எதை பற்றி அங்க பேசுது. சோ அந்த வசனங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயம் கூட நமக்கு கொஞ்சம் பரிச்சயமானோம். அப்பத்தான் அந்த அந்த விஷயங்களை குறித்து நம்ம தியானிக்க முடியும். சோ அது ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ முதல்ல சங்கீதம் 83 அதிகாரம் எடுத்துக்கோங்க. சோ அங்க பிராக்கெட்ல போட்டிருக்குது, அது ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டு. சோ ஆசாப் அப்படிங்கிறவர் எழுதின சங்கீதம் பார்க்கிறோம். தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ராயலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்ரவேலரும் அப்படி இருக்கீங்களா? அப்போ இந்த பைபிள்ல யாராவது இந்த பைபிள் யூஸ் பண்ணீங்கன்னா, பழைய பைபிள் ஒத்த வாக்கியம் பைபிள், அதுல இஸ்ரவேலர் போட்டிருக்கும், கரெக்ட் பண்ணிக்கோங்க, அது இஸ்மாவேலர். சோ பழைய பைபிள்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இஸ்மாவேலருக்கு இஸ்ரவேலர் போட்டிருக்கும், கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்க. சோ இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மாவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமான நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை பொருத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. சோ சும்மா மேலோட்டமா நம்ம வாசிக்கிறோம், ஆனா இந்த தீர்க்க தரிசன பகுதி நாம சொல்கிறோம். ஆனா உண்மையிலே இது என்ன, இந்த சங்கீதம், இந்த சங்கீதம் என்ன என்று பார்க்கும் போது இது முதல்ல ஒரு ஜெபம். இது நேரடியான ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல, இது தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். யார் ஏறெடுத்துட்டாருன்னா ஆசாப் என்கிறவரு அங்க ஏறெடுத்துட்டார். சோ இப்போ பாருங்க, அப்ப இது என்ன சொல்லலாம்னா, இது ஒரு பிரேயர், ஒரு ஜெபம், ஆனா ப்ராபெடிக் பிரேயர், பிரேயர் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபம். ஆச்சரியமா இருக்கு. சோ சங்கீதத்துல தீர்க்க தரிசனம் வருது ரொம்ப ரகு. அதே சமயத்துல இது வருது ஒரு ஜெபமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அமைந்திருக்கிறது நாம அங்க பார்த்தோம். சோ முதல்ல நாம படிச்சோம்னா நமக்கும் அதுல எந்த விஷயம் இருக்குன்னு அங்க புரியாது. ஆனா இப்ப மறுபடியும் பாருங்க, சில சில வசன பகுதிகள் வாசிக்கிறேன், சோ நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக இல்ல, அந்த முதல் ரெண்டு வசனம். சோ இது எதை வெளிப்பட்டது பார்க்கிறோம்னா, இந்த சங்கீதம் ஒரு ஜபங்கிறதை நிரூபிக்கும் இல்லைங்களா? சோ இது தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுவதன் மூலம், சோ இது ஒரு ஜபங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வசனங்கள் படிச்சாலே நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்த ரெண்டு வசனங்கள் கவனிக்கலாம் நாம, மூணாவது வசனம் நாலாவது வசனம். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறார்கள். இந்த வசனத்துல ஆசாப் என்ன வெளிப்படுத்துறார், எதை வெளிப்படுத்துறார்? சும்மா லைட்டா நாம அப்படி பார்த்தோம்னா, யாரு யாரை பற்றி பேசுற முதல் இது யாரை பற்றி பேசுற ரெண்டு வருஷம் யார் பற்றி இஸ்ரேலுக்கு விரோதமா வரவங்கள் பற்றி இஸ்ரேலுடைய விரோதிகள் பத்தி பேசுறார் பத்தி பேசும்போது என்ன சொல்றார் அந்த வசனங்கள் என்ன வெளிப்படுத்துறார் கவனிங்க நீங்க உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறாங்க உமது மறைவில் இருக்கிறவங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறாங்க யாரு தேவனுடைய ஜனம் யாரு தேவனுடைய மறைவில் இருக்கிறவங்க இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு வகுப்பார் வராங்க அந்த வரக்கூடிய வகுப்பார் பத்தி பேசும் பொழுது அவங்க என்ன செய்யறதா சொல்லுது இந்த வசனத்துல உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிச்சு ஆலோசனை பண்ணுகிறாங்க அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமல் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் இதுல இந்த ரெண்டு வசனத்துல ரொம்ப ஷார்ட்டா ஒருவேளை என்னுடைய பார்வையில நான் சொன்னா என்ன சொல்லுவேன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா வர ஜனங்களுடைய உள்நோக்கம் வெளியாகுது இல்லைங்களா அந்த உள்நோக்கம் என்னது அவங்க இனி ஒரு ஜனமாக இருக்கவே கூடாது அவங்க முற்றிலும் அழிஞ்சு போகணும் அந்த நோக்கம் வச்சுட்டு அவங்க உங்க ஜனத்துக்கு விரோதமா வராங்கிறது ஆசாத் தேவன் கிட்ட அங்கே எடுக்கிறார் மூணு நாலு வசனம் நான் சும்மா நீங்க வசனங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கம் கொடுக்கறேன் டைரக்டா போலாம் ஆனா வசனம் புரிஞ்சுக்கணும் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது நான் வியூ கொடுக்கறேன் நீங்க கூட திங்க் பண்ணலாம் அப்போ மூணு நாலு வசனம் நீங்க பார்க்கும் போது விரோதிகள் இஸ்ரேலை விரோதிக்கிறாங்க ஆனா எந்த விதமான உள்நோக்கத்தோடு விரோதிக்கிறாங்கிறது அந்த வசனங்கள் அங்க இருக்கு அவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும்ங்கிறது அவங்களுடைய உள்நோக்கம் அது அங்க வெளிப்படுது இப்போ அடுத்த இரண்டு வசனம் பாருங்க ஐந்து மற்றும் ஐந்துல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கிற மூணு வசனம் நாம பார்க்கலாம் நான்கு வசனம் இப்படி எப்படி அந்த மாதிரி எதையுமே கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்நாளிலே என்னாலே கேட்டு பாருங்க ஒரு வசனம் அப்படி ஆரம்பிச்சுன்னா அப்பதான் அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும் ஏதோ ஒரு கண்டினியூட்டி இருக்குது முன் பகுதிக்கும் பின் பகுதிக்கும் முன்னால ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வராரு தேவன் அதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் அந்நாளிலே எந்த நாள்ல அப்புறம் மேல போய் பாத்தீங்கன்னா புரியும் இப்படி எப்படி அதாவது இந்த மாதிரி விரோதமான எண்ணங்கள் உபாய தந்திரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு யார் யார் வராங்க அப்படின்னா அங்க சொல்ற ஏதோ மீன் நீங்க இப்ப நீங்க கொஞ்சம் எழுதணும் நீங்க சரி நான் சொல்றேன் ஏதோ மீன் கூட்டத்தார் இஸ்மவேலர் மொவாபியர் ஆகாரியர் கேபாலர் அமோனியர் அமலேக்கியர் தீருவும் குடிகளோடு கூடிய பெலிஸ்தர் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலம் ஆனார்கள் சோ இந்த நான்கு வசனத்துல எதை பத்தி பேசிருக்கிறாருன்னா யார் யாரெல்லாம் இஸ்ரேலருக்கு விரோதமாக வராங்க அப்படி இஸ்ரேலருக்கு விரோதமா வரும் பொழுது அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா கான்ஃபெடரசி இங்கிலீஷ்ல நாம சொன்னா ஒரு கூட்டணி அது தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு ஏக மனதாய் கூடி வராங்க ஒரு கூட்டணி முயற்சி இங்க நடக்குது யாருக்கு விரோதமா இஸ்ரேலர்களுக்கு விரோதமா இஸ்ரேலர்களுக்கு விரோதிகள் இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறாங்க ஆனா அந்த விரோதிகள் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல அது ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மூணுக்கும் மேற்பட்டவங்க அங்க இருக்காங்க எத்தனை பேர் யார் யார் கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி நாம பார்ப்போம் இந்த நான்கு வசனத்துல அவங்களுடைய விரோதிகள் பத்தி அங்க சொல்றார் நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பதுல இருந்து பதினஞ்சு வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அப்படி ஏகமனதா இஸ்ரேல அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி அமைத்து கொண்டு வரக்கூடிய அந்த விரோதிகள் அந்த இஸ்ரேலருடனான அந்த கலகத்துல அந்த யுத்தத்துல அவங்களுக்கு என்ன சம்பவிக்குதுங்கிறத பத்தி பேசுறார் என்ன சம்பவிக்குது என்ன சம்பவிக்குதுன்னா பாருங்க மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அடிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே, என் தேவனே, அவர்களை சுழற்காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும், நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றிலே அவர்களை கலங்க பண்ணும். சோப்போ இந்த வசன பகுதியில் என்ன சொல்றாருன்னா, அப்படி இஸ்ரேலரோடு யுத்தத்துக்கு வரக்கூடிய அந்த கூட்டணி தேசங்களுக்கு யுத்தத்துல என்ன நடக்கும்ங்கிறது பத்தி அங்க பேசுறார். சோ இம்மீடியட் ரிசல்ட் ஆஃப் தி கான்ஃபிளிக்ட், அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது நடந்து முடியும் போது விரோதிகளுக்கு என்ன சம்பவிக்கணும், இப்படி 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 அப்படின்னா சவாரிக்கும் சம்பவிக்கும் சில லிஸ்ட் அங்க கொடுக்கும். சிம்பிளா ஜஸ்ட் சொன்னா என்ன சம்பவிக்க விரோதிகளுக்கு, அது இந்த வசன பகுதியில சொல்றாரு. உங்களால கவனிக்க முடியுதுங்களா, சுலபமா புரிஞ்சுக்க முடியுதா வசன பகுதி? அப்படி பார்த்தா நல்லது, சோ கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கொள்வதற்கு உதவும். சோ கடைசி 16-18 வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சம்பவிச்சதுக்கு அப்புறம் இறுதியான விளைவு என்ன, அந்த யுத்தத்தினுடைய பைனல் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நீர் மன்னிக்கணும், 16-18, கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும், யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து பைனலா அதான் சொல்றாரு. கடைசி 3 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, சோ நடந்து முடிஞ்ச அந்த யுத்தத்தினுடைய விளைவு என்னன்னா, இஸ்ரேலை விரோதிச்சுட்டு வந்த அந்த விரோதிகள் மெய்யான தேவன் யாருங்கிறத என்ன பண்ணிடுறாங்க, புரிந்து கொள்ளுகிறாங்க. சோ பாத்தீங்களா, சரி நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்க்கு முதன கிளாஸ் நம்ம சொன்ன ஒரு யுத்தம்னா விரோதிகள் இருப்பாங்க, அந்த விரோதிகளுடைய யுக்திகள் இருக்கும், நெக்ஸ்ட் அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு இருக்கும். பாருங்க இங்க எக்ஸ்ட்ரா கூட இருக்கு, அந்த முடிவுல சில பலன்கள் கூட அங்க இருக்கு. இஸ்ரேல் விரோதிகள் ஒரு பெரிய கூட்டணி வருது, அவங்களுக்கு எல்லாம் இஸ்ரேலை முற்றிலும் அழிக்கணுங்கிறது தான் நோக்கம். அந்த ஒரே நோக்கத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்க, அவங்களுக்கு சில சம்பவங்கள் அங்க அனுமதிக்கப்படுது, அவங்க சில பயங்கரமான அனுபவங்கள் வாங்குறாங்க அந்த யுத்தத்துல. கடைசியில் இஸ்ரேல் தான் ஜெயம் கொள்றது, ஆனா மறைமுகமாக சொல்லியிருக்குது. எப்படி இஸ்ரேல் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா அதன் மூலம் இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமா கூடி வந்த அந்த ஜனங்கள் தங்களுடைய பொய்யான தேவனுக்களை எல்லாம் விட்டுட்டு மெய்யான தேவன் யாருங்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு அந்த யுத்தத்தினுடைய முடிவு வழி நடத்துவது நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்படி நீங்க வசனம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அங்க புரிஞ்சு கொள்ளலாம். சோ இதுதான் சங்கீதம் 83. ஆனா இப்பத்திக்கு அந்த மாதிரி 38-39 பார்க்க முடியாது. சோ இப்படி நீங்க பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சோ இப்ப எசேக்கியல் 38-39 நம்ம அங்க படிக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே போல விஷயங்கள் அங்க இருக்கும். ஆனா எசேக்கியல் 38-39 அது ஒரு 100% ப்ராபசி, அது ஒரு முழுமையான ஒரு தீர்க்க தரிசன பகுதி. 2 அதிகாரங்கள், அங்கேயும் இஸ்ரேல், அங்கேயும் இஸ்ரேலுக்கு விரோதிகள், அங்கேயும் விரோதிகள் ஒரு பெரிய கூட்டணி, அங்கேயும் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஆனா இதே நோக்கம் இல்ல வேற நோக்கம். சோ அங்கேயும் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குது, அங்கேயும் இஸ்ரேலர்களுக்காக தேவனே யுத்தம் பண்றார், அங்கேயும் இஸ்ரேல் தான் ஜெயிக்குது, அங்கேயும் இஸ்ரேலுடைய விரோதிகள் கடைசியில வந்துட்டு அங்க முழுமையாக அழிக்கப்படுறாங்க, கடைசியில் இருக்கிறவர்கள் தேவனை அங்க அறிந்து கொள்கிறாங்க. சோ ப்ரொஃபசர் இதுதான் தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே. சரி இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா, சோ நேரடியா சங்கீதம் 83 நம்ம பார்க்க போறது இல்ல, எசேக்கியல் 38-39 கூட பார்க்க போறது இல்ல, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அங்க பண்ணணும், சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு அங்க இருக்கு. சோ இந்த 2 தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நாம இந்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு கொள்ற விஷயத்துல முதல்ல ஒரு கோணத்துல ஆராய வேண்டியது அவசியமா இருக்கும். அதாவது ஒரு கேள்விக்கு பதில் நாம கண்டுபிடிக்கணும். என்ன கேள்வி, இந்த 2 தீர்க்க தரிசனங்களும் ஒரே சம்பவத்தை குறிக்கின்றனவா இல்லையா? இந்த 2 தீர்க்க தரிசனங்களும் ஒரே சம்பவத்தை தான் குறிக்குதா, அல்லது இரண்டு வேறு வேறு சம்பவங்களை குறிக்குதாம். இது முக்கியமான கேள்வி. பாருங்க, இதை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம், ஆனா அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. மைண்ட் ரொம்ப பிளாங்கா இருக்கு நமக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன யோசிக்கணும் பாருங்க, இந்த இரண்டு தீர்க்க தரிசனங்களும் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல தான் நிறைவேறும். அப்படின்னா இது வரைக்கும் நிறைவேறும். அது கூட நான் ஜஸ்ட் தான் சொல்றேன், நிரூபிக்கல, உங்களுக்கு நிரூபிக்கணும். நிரூபிக்கணும், அதை நிரூபிப்போம். இந்த இரண்டு தீர்க்க தரிசனங்களும் இனிமேல் தான் நிறைவேறணும். இனிமேல்தான் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு இருக்குதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கேள்வி டவுட் வரலாம். ஏன்னா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிக 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 குறுகின காலம், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது பாத அங்கங்களுக்கு. நம்ம சில வசன பகுதிகள் அதையெல்லாம் விசுவாசிச்சு நாம் இருக்கிற காலத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம. ஆக மொத்தம் எப்போ இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் உறுதியா நமக்கு தெரியாம இருந்தாலும், சோ அந்த காலம் ரொம்ப குறுகினது என்பது நம்ம விசுவாசிக்கும். சோ இந்த குறுகின காலம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம விசுவாசி இருக்கும் பொழுது இன்னும் ரெண்டு சம்பவங்கள் இஸ்ரேல் விஷயத்துல நடக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து வைக்கும் பொழுது உண்மையிலேயே நாம என்ன கேட்கணும்னா, உண்மையிலே அது ரெண்டு சம்பவமா இல்லது ஒரு சம்பவமா? அப்போ அது ரெண்டால் இது ஒன்னாலும் புரிஞ்சுக்கொள்வது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ ஏன்னா சிலர் ரெண்டையுமே ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய கருத்தும் இருக்குது, ஆனா அதை நம்ம செக் பண்ணணும். சோ இன்னைக்கு நாம கூட ரெண்டும் வெவ்வேறுன்னு சொன்னா அது எப்படி வெவ்வேறுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நாம. சோ இந்த கேள்விக்கு தான் நம்ம முதல்ல பதில் சொல்ல வேண்டியது. சோ சங்கீதம் 83, நீங்க நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் நீங்க மைண்ட்ல பதிய வச்சிருங்க. சோ சங்கீதம் 83, எசேக்கியேல் 38-39 சம்பவங்கள் ஒரே சம்பவமா என்ற கேள்விக்கு நம்முடைய பதில். ரொம்ப தாழ்மையான வசனங்களின் அடிப்படையிலான முடிஞ்ச அளவுக்கு நமக்கு முன்னால இந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்த அருமையான சகோதரர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஆலோசிச்சு பார்த்து, சோ அப்போ நாம விசுவாசிக்கக்கூடிய அந்த பதில், இந்த ரெண்டுமே ஒரே சம்பவம் இல்லை, இந்த ரெண்டுமே வெவ்வேறு இரண்டு சம்பவங்கள். இந்த ரெண்டுமே வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேற வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சோ இப்ப சொல்லிட்ட இந்த கருத்தை இப்ப நம்ம ப்ரூவ் பண்றது தான் இன்னைக்கு கிளாஸ். சோ அப்போ சங்கீதம் 83, எசேக்கியேல் 38-39 ஆகிய இரண்டு தீர்க்க தரிசன பகுதிகள் வரக்கூடிய நாட்கள்ல மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல நடந்து நிறைவேற வேண்டிய இரண்டு முக்கியமான யுத்தங்கள் பற்றி அங்க பேசிட்டு இருக்கு. சோ எப்படி நாம் இதைய நிரூபிக்கலாம், ரெண்டுமே தனித்தனியான சம்பவங்கள் என்று? ஜஸ்ட் ரெண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கறது தான் நமக்கு சொல்யூஷன். சோ ரெண்டு தீர்க்க தரிசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே சம்பவமா இல்ல ரெண்டுமே வெவ்வேறு சம்பவமாங்கிற நமக்கு சுலபமாக அங்க விளங்கிடும். சோ அப்போ ஜஸ்ட் இப்ப ஒரு கம்பாரிசன் நாம அங்க பண்றோம். ஒப்பிட்டு பார்க்கறது அவசியம். ஏதாவது ஒரு விஷயத்தின் அடிப்படையில ரெண்டு தீர்க்க தரிசனத்தையும் என்ன பார்க்கலாம், நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்ப ரெண்டு தீர்க்க தரிசனம் என்ன சொல்றோம்னா, ரெண்டுமே யுத்தங்கள், ரெண்டுலயுமே யார் இருக்கிறா? இஸ்ரேல் இருக்கிறாங்க. ரெண்டுலயுமே இஸ்ரேலுக்கு யார் இருக்கிறா? விரோதிகள் இருக்கிறாங்க. ரெண்டு யுத்தத்திலயுமே யார் ஜெயிக்கிறான்? இஸ்ரேல் ஜெயிக்கிறாங்க. ரெண்டு யுத்தத்தின் முடிவுலயும் ஒரு அருமையான விளைவு அங்க இருக்குது. சோ இப்படி பொதுவா பார்த்தா இதெல்லாம் ரெண்டுக்கும் ஒண்ணு 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 அப்படியே சேமா இருக்கு. ஆனா போய் பார்ப்போம், எல்லா விஷயத்திலயும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? இருந்துச்சுன்னா ஒரு சம்பவம், ஒரே சம்பவம். அப்படி இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது வேற்றுமை இருந்துச்சுன்னா கிளியர் ப்ரூஃப், ரெண்டு சம்பவங்களும் வேறு வேறு இரண்டு சம்பவங்களை குறிக்கணும். சோ அப்போ ஒப்பிட்டு பார்க்கணும் நாம். சோ அப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். நீங்க டைவ் செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், பெஸ்ட் வீட்டுல போய் நீங்க செக் பண்ணணும். சோ இப்ப எழுதிக்காங்க நீங்க, சங்கீதம் 83, எசேக்கியேல் 38-39 அதிகாரம். ஜஸ்ட் இப்படி நீங்க உங்க பேப்பர்ல எழுதிட்டு அதுல ஒரு கோட் போட்டுடுங்க. இப்போ எல்லா சம்பவங்களும் நாம ஒப்பிட்டு அங்க பார்க்கலாம். என்ன சம்பவங்கள் நாம ஒப்பிட போறோம், எந்த விஷயத்துல வித்தியாசம் தெரியுது அப்படின்னு பாருங்க பொழுது, பாருங்க ரெண்டு யுத்தத்திலையுமே இஸ்ரேலர்களுக்கு விரோதிகள் இருக்கிறாங்க. சோ இந்த விரோதிகள் ஒரே விரோதிகளா, அதுதான் நம்ம இப்போ நாம செக் பண்ண போறோம். சோ இப்போ விரோதிகள் நாம செக் பண்ணலாம். சோ இப்போ நம்ம ஸ்டடி நீங்க போகிற கோணம் புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப விரோதிகள் ரெண்டு யுதத்திலையும் இருக்கிறாங்க. ரெண்டு யுதத்துல இருக்கிற விரோதிகள் ஒரே வகுப்பாறு குறிக்குதா இல்ல வேறு வேறு வகுப்பாறு குறிக்குதா நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா வேறு வேறு வகுப்பா. ஒரே விரோதிகள் சொல்லப்படல ரெண்டு தீர்க்க தரிசனத்திலையும். ஆனா ரெண்டு தீர்க்க தரிசனத்திலையும் யுத்தம் யாருக்கு விரோதமா தான் நடக்குது பாத்தீங்களா? இஸ்ரேல் இஸ்ரேல் தான். ஆனா இஸ்ரேலுக்கு விரோதமா 81 சங்கீதத்துல வர்றவங்க வேற, இஸ்ரேலுக்கு விரோதமா இசைக்கியல் 38-39 வரவங்க வேற. சோ விரோதிகள் வேறு வேறா இருக்கும் போது நிச்சயமா யுத்தம் கூட எப்படி இருக்கும்? ஒரே யுத்தமா? ஒரே யுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டு யுத்தமும் வெவ்வேறு யுத்தங்கள் என்று பார்க்கிறோம். சோ இப்ப அந்த விரோதிகள் வெவ்வேறு பேர் அப்படிங்கறத நம்ம உறுதி செய்ய வேண்டி இருக்கு. சோ இப்ப விரோதிகள் லிஸ்ட் நம்ம படிக்கலாம். சோ இப்போ எடுங்க நீங்க சங்கீதம் 83. சங்கீதம் 83ல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த விரோதிகள் எத்தனை பேர், யார் யார், இதை நம்ம பார்க்கலாம். சோ வசனங்கள் எங்க இருக்குன்னா சங்கீதம் 83:5-8 வசனங்கள். அதனால நீங்க இப்ப எழுதிக்கலாம் 5-8. சங்கீதம் 83:5-8 வரைக்கும் உள்ள விஷயங்களை தியானிப்போம். இப்போ வசனம் வாசிக்கிறீங்களா?
இப்படி ஏனோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும்.
நிதானமா சிஸ்டர், இப்ப நாம வரிசையா எழுதணும் விரோதிகள் எல்லாம் வரிசையா எழுதணும்.
இப்படி ஏனோமின் கூட்டத்தாரும்
முதல்ல யார்
அடுத்து
அடுத்து
கேபாலர்.
அடுத்து
அம்மோனியர்.
அடுத்து
அமலேக்கியர்.
அடுத்து
தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும்.
தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தர்னா ஒருத்தரா ரெண்டு பேரா? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தர் ஒருத்தரா ரெண்டு பேர்? ரெண்டு பேர் கரெக்ட். யார் யாரு? தீருவின் குடிகள். எஸ், தீருவின் குடிகள். தீருவின் குடிகள் அப்புறம் பெலிஸ்தர்
அப்புறம் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு
புயபலமானார்கள். இப்போ இன்னொருத்தர் வராங்க, அசீரியர் கூட முன் சொல்லப்பட்ட 9 பேர் கூட என்ன இருக்கிறாங்க, கலந்து யாருக்கு புயபலமா இருக்கிறாங்க? லோத் யாரு? லோத்தின் புத்திரர் இன்னொரு வகுப்பாரு இல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா மேல யாரும் லோத்தின் புத்திரர் கேட்டா சொல்லுங்க. முன்னாடி கேட்ட கிளாஸ் எல்லாம் இப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம முன்னாடி கிளாஸ் எடுத்தா இவருக்கு புரியும். லோத்தினுடைய புத்திரர் இருக்கிறாங்களா இங்க? யார் யாரு? ஆ கரெக்ட், அமோனியர் கரெக்ட். அப்புறம் யாரு? மோவாபும் அமோனியரும் தான் லோத்தின் புத்திரர். சோ இவங்களுக்கு அந்த அசீரியர்கள் என்ன இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் ஆயிருக்கிறாங்க, அதுதான் சொல்றாரு. சோ கடைசியா 10th வந்து யார் பார்த்தோம்? அசீரியர். சோ சங்கீதம் 83 அதிகாரத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா ஏக மனதாக கூடி வரக்கூடிய விரோதிகள் எத்தனை பேருனா 10 பேர். யார் அந்த பத்து பேர்? இவங்க தான் அந்த பத்து பேர். ஏதோ இஸ்மவேலர், மோவாதியர், ஆகாரியர், கேபாலர், அமோனியர், அமலேக்கியர், தீருவின் குடிகள், பெலிஸ்தர் மற்றும் அசீரியர்கள். இப்போ அப்படியே எசேக்கியேல் 38 அதிகாரம் போய் வசனம் 5-6 வாசிச்சீங்கன்னா, அங்க இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய விரோதிகளை நாம பார்க்கலாம். வசனம் வாசிங்க நீங்க, எசேக்கியேல் 38:5-6.
அவர்களுடைய கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தனிச்சு.
சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி, முதல் வசனம் வாசிங்க, முதல் அல்லது இரண்டாவது வசனம்.
மனுபுத்திரனே, மேசே தூபா ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி
பாருங்க. இப்போ இங்கேயே மூணு பேர் சொல்லியாச்சு, யார் யாரு?
மேசே,
கரெக்ட். இப்ப பாருங்க, மேசேக், மேசேக் ஃபர்ஸ்ட், அப்புறம்
தூபால்,
தூபால் ரெண்டாவது,
அவர்களுடைய
கூட
பெர்சியரும்,
இவர்களோட கூட யாரு?
பெர்சியர்,
எத்தியோப்பியர், அப்புறம்
லீபியர்,
லீபியர், அப்புறம்
லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தளிச்சீராவும் தளித்திருப்பார்கள்.
13 வசனம் போயிடும்.
சேபா தேசத்தாரும்,
சேபா தேசத்தாரும்,
கேதான் தேசத்தார்,
கேதான் தேசத்தாரும்,
அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும்,
சோ அவங்களுடைய பால சிங்கங்களான அனைவரும். சோ அவ்வளவுதான் வராங்களா? ஆமா பாருங்க, லிபியாக்கு அப்புறம் பாருங்க வசனம். ரெண்டு விசா எடுக்கிறேன் சிஸ்டர்.
கோமீரும் கோமீரும் அவருடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய ஜனங்களும் உடனே கூட இருப்பார்கள்.
இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, யார் யாரு? கோமீர், கோமர், கோமேர், நெக்ஸ்ட் 11, தோகர்மா. சோ பாருங்க, இவ்வளவுதான் நம்ம எடுக்க முடியும் டைம்ல. சோ அப்போ லிஸ்ட் அவுட் பண்றோம் நம்ம, ரெண்டு ப்ராஃபசி, ரெண்டு தீர்க்க தரிசனங்கள், ரெண்டு யுத்தங்கள். ரெண்டு யுத்தங்கள்ல இஸ்ரேலுக்கு விரோதிகள் வராங்க. சோ ரெண்டு யுத்தங்களையும் என்ன ஆச்சரியம்னா, நமக்கு விரோதிகள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அங்க இல்ல, ஒரு பெரிய கூட்டணி அங்க வரும். சோ சங்கீதம் 83 பத்து பேர் கொண்ட கூட்டணி, எசேக்கியேல் 38 ஒரு 11 பேர் அல்லது 12 பேர் வராங்க. மாகோகு, மாகோகு கோகையும் நம்ம சேர்த்தோம். சோ அப்போ இவர்கள் தான் ரெண்டு தீர்க்க தரிசனத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா கூடி வரக்கூடிய ஜனங்கள். சோ நம்ம கேள்வி என்ன, எந்த கேள்வின்னு அடிப்படையில் டிஸ்கஸ் பண்றோம்னா, ரெண்டு தீர்க்க தரிசனங்களும் ஒரே சம்பவத்தை குறிக்குதா இல்லையா? இல்லை என்பதே நம்முடைய கருத்து. சோ ரெண்டு தீர்க்க தரிசனமும் ஒரே சம்பவத்தை குறிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் நாம காண்பிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த விதத்துல வித்தியாசம் எடுக்கிறோம்னா, ஜஸ்ட் அந்த எனிமீஸ் பார்க்கலாம், விரோதிகள். ரெண்டு யுத்தம், ரெண்டு வகையான விரோதிகள், ரெண்டு விரோதிகளும் ஒரே மாதிரியா இல்ல. சோ இங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 11-12 பேர் அங்க இருக்கிறாங்க. நம்ம இப்ப இவங்களை ஓரளவுக்கு நாம கஸ் பண்ணணும், ஓரளவுக்கு கெஸ் பண்ணணும். சோ உண்மையிலேயே யார் இது ஏதும், யார் இஸ்மவேலர், யார் மோவாபியர், யார் ஆகாரியர், சோ அப்படி நாம பார்ப்போம். சோ கண்டிப்பா நான் கேட்கிற கேள்வி, ரெண்டு பேருமே யாருடைய சந்ததியிலும் தான் வந்திருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் நீங்க எடுத்துக்கோங்க சொல்யூஷன். சோ ரெண்டு பேருமே யாருடைய சந்ததியிலும் தான் வந்திருக்கணும். இரண்டாம் உலகத்துல நோவாக்கு, பின் எத்தனை பேரு, மூணு குமாரர்கள். அந்த மூணு குமாரர்கள் வரிசையில ஏதாவது ஒரு குமாரர்கள் இருந்தா யார் இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும். சோ இப்ப நம்ம அவங்ககிட்ட நம்ம அழகாக கண்டுபிடிக்கணும், யார் வந்து எந்த சந்ததியில வராங்க. அப்போ ஒரே சந்ததியில வராங்களா, வெவ்வேறு சந்ததியில வராங்களா, ஒரே ஜனங்களா, வெவ்வேறு ஜனங்களா, நம்ம அருமையா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். சோ ரொம்ப சிம்பிளா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்னும் இல்ல. நீங்க கேட்ட கிளாஸஸ் மாத்திரம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னாவே நீங்க சொல்லிடலாம். பாருங்க, இப்போ ஏதோ சொல்ல முடியாது, எடுத்த எடுப்புலயே நம்ம அங்க சொல்ல முடியாது. முதல்ல யார் வரா, ஏதோமின் கூட்டத்தார். நீங்க கவனிங்க, இப்ப நம்ம வசனம் சொல்றோம், நீங்க வசனம் இங்க எழுதிக்கலாம். ஏதோமின் கூட்டத்தார், யார் ஏதோமு? வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 25:30.
அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான குழியிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழுத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று.
பாருங்க, இங்க தீர்க்க தரிசனத்துல ஏதோம் வராரு. ஆனா இப்போ ஏதோம் யாருன்னு பைபிள்ல போய் அடையாளம் பார்க்கும் போது யார் அவரு? ஏசாக்கு இன்னொரு பேர், என்னது? ஏதோம். இப்ப ஏதோமின் கூட்டத்தாரனா, யாருடைய சந்ததி யாரு? ஏசாவின் சந்ததியார். ஏசாவின் சந்ததியார்னா ஏசா எந்த சந்ததி? போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, போன ரெண்டு மூணு கிளாஸஸ்க்கு முன்னாடி சந்ததிகள் விஷயத்துல எல்லாம் சந்ததிகள் பாருங்க, இதெல்லாம் ஒரே கிளாஸ்ல டம்ப் பண்ண முடியாது, அதனாலதான் முன்னாடியே நாம எடுக்கிறோம். சோ அப்படி கிளியரா தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமா பார்க்கணும்னா உரிய பிரயாசம் நம்ம அங்க எடுக்கும். சோ இப்ப நீங்க வசனம் இங்க எழுதிட்டீங்கன்னா, ஆதியாகமம் 25:30 இன்னும் கூட எழுதிக்கங்க, 36:1-8. வாசிக்க வேணாம் சிஸ்டர், நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஏசாதா ஏதோம் அங்க தெளிவா உங்களுக்கு அங்க இருக்கும். சரி, நீங்க இப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுங்க, நீங்க புரிஞ்சா போதும், நம்ம பாடியில் நிறுத்தினா கூட பரவாயில்ல. இப்ப ஏதா வந்து யாரு? கொடி பிடிச்சிட்டு போய் அவங்க தந்தையெல்லாம் சொல்லுங்க, யாரு ஏசா? யாருக்கு பிறந்த? யாக்கோபு. யாருக்கு பிறந்த? ஈசாக்கு. யாருக்கு பிறந்த? அப்போ ஆபிரகாம் எந்த சந்ததி? ஜாபேதா ஷேமகாமா. ஷேம், ஷேமிட், இங்கிலீஷ்ல ஷேமிட், ஷேம் சந்ததி. ஏசா ஏதோ சொல்ல போற யார் இவரு? மறுபடியும் இஸ்மாயில் யார் சந்ததி? ஷேம். எல்லாருக்கும் தெளிவா இருக்குங்களா? இல்ல இது கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இஸ்மாயில் யாருக்கு பிறந்துட்டார்? ஆபிரகாமுக்கும். அப்புறம் ஆபிரகாம் யார் சந்ததியில தான் வராரு? அப்ப இஸ்மாயில் யார் தான்? அவர் கூட ஷேம் சந்ததியில வரார். நெக்ஸ்ட் ஆனாவே பத்தாது. இஸ்மாயிலருக்கு நீங்க வசனம் எழுதிக்கோங்க, ஆதியாகமம் 25:13-15 வசனம். இன்னொரு விஷயம் அப்படியே நானும் மாறிட்டேன். இஸ்மாயில் இஸ்மாயில் முடியும், சந்ததி குறிக்குது. இஸ்மாயிலுக்கு எத்தனை பசங்க? 12 பசங்க. ஆனால அவங்க யார்தான்? ஷேமினுடைய சந்ததியில் தான் கரெக்ட். பட் இஸ்மாயிலர் தான் நம்ம பாருங்க, இஸ்மாயில் இஸ்மாயில். ஓகே, நெக்ஸ்ட் மோவாபியர். மோவாபியர் நமக்கு தெரியும், யார் மோவாபு? யார் யாருக்கு பிறந்துட்டார்? மோவாப் லோத்துக்கு பிறந்துட்டார். அப்போ லோத்து கூட யார் சந்ததியில தான் வராரு? தெளிவா சரிங்களா, ஷேமனுடைய சந்ததி தான். உதாரணத்துக்கு நீங்க எழுதிக்கலாம் மோவாப் பத்தி, ஆதியாகமம் 19:36-37. ஆதியாகமம் 19:36-37. சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க கூட ஷேம் சந்ததி தான் வராங்க. இப்போ ஹாகாரியர், யார் ஹாகாரியர்? பைபிள்ல வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது ஹாகாரியர், இந்த ஒரே இடத்துல தான் வரும். சோ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிருக்கு. யார் இந்த ஹாகரீன்ஸ்? இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் ஹாகரைட்ஸ். யார் இந்த ஹாகரின்? ஆனா பேருக்குள்ள இருக்கு பாருங்க சீக்ரெட். என்ன வருது பேரு? ஹகார். அகாரியர். அகாரியர் எங்கிருந்து வந்திருக்கும் அப்போ? அகார். அகார் யார் பார்க்கிறோம்? ஆபிரகாமுடைய அந்த அடிமை பெண் மனைவி. அப்போ இந்த ஆகாரியர் ஒருவேளை ஆபிரகாமுக்கும் ஹாகாருக்கும் பிறந்தவங்கல்ல, இஸ்மையலுக்கு பின்னாடி யாராவது வந்திருந்தவங்களா இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஹாகாருடைய உடன்பிறப்புகளா கூட இருக்கலாம். பட் ஹாகாருக்கு பின்னால வராங்க. ஆனா கூட அவங்க கூட யாருடைய சந்ததி தான் வராங்க? ஆபிரகாமோட தொடர்பாக இருந்தால யார் சந்ததி தான்? அவங்க ஷேரினுடைய சந்ததியாட்ட வராங்க. வசனம் நீங்க எழுதிக்கலாம், ஆதியாகமம் 25:12 ஒரு முறை வாசிங் சிஸ்டர்.
சாராளுடைய அடிமை பெண்ணாக எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகி இஸ்மையேலின் வம்ச வரலாறு.
ஆமா, சோ ஆகாரியர் அவங்கதான் அங்க குறிக்கணும். நெக்ஸ்ட் கேபாலர். சோ கேபாலருக்கு நம்ம தீர்க்கமா நாம சொல்ல முடியல. ஆனா கேபாலர் எங்க இருந்திருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு மேல லெபனான இருந்திருக்கிறாங்க. சோ அதனால கண்டிப்பா இவர்களுமே ஷேம்னுடைய சந்ததியில தான் வந்திருக்கணும். சோ இஸ்ம இந்த கேபால் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற லெபனானை குறிக்குது. சோ அவங்க கூட ஷேம் தான். நெக்ஸ்ட் யார் வராங்க? அம்மோனியர். அம்மோனியர் உங்களுக்கு தெரியும், அம்மோன் கூட யார் தான்? லோத்னுடைய பையன் தான். அப்ப அவர் கூட யார் தான்? ஷேம்னுடைய சந்ததி. அம்மோனியருக்கு வசனம் எழுதுங்க, ஆதியாகமம் 19:38. நெக்ஸ்ட் யார் வராங்க லிஸ்ட்ல? அமலேக்கியர். சோ அமலேக்கியர் யாரு? வசனம் வாசிங்க ஆதியாகமம் 36:12 வசனம். அமலேக்கியர் யாருன்னா
குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்குமாரனாகியாசுக்கும
எலிப்பாசுக்கும் திம்னாளுக்கும் பிறந்தவர் தான் யாரு? அமலேக். ஆனா எலிப்பாஸ் யாருன்னு பாக்குறோம்? ஏசாவினுடைய பையன். அப்போ அமலேக் யாரு? ஏசாவை பொறுத்த வரைக்கும் ஏசாவுக்கு பேரன் ஆகிறார். ஏசா சந்ததியில தான் யாரு வரா? அமலேக் வருதுனால அமலேக் இருக்கிற யார் தான்? எந்த சந்ததி தான் குடிகள் எக்ஸாக்டா நமக்கு தெரியல, ஆனால் லெபனான் அதே பகுதி தான். எப்படி நம்ம கேபாலர் பார்த்தோமோ அதே ஏரியால இருந்தவங்க தான் தீருவின் குடிகள். ஏன்னா இஸ்ரேல் நாட்டுல மேல பாத்தீங்கன்னா தீரு போட்டிருக்கோம். சோ இவர்கள் கூட ஷேம் மாத்தா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. சோ இந்த ரெண்டு மாத்திரம் தான் நமக்கு கிளியரா தெரியல, இந்த தீருவின் குடிகள் மற்றும் கேபாலர். ஆனாலும் சேமனுடைய சந்ததி போய் தங்கின இடங்களிலே இவங்களும் தங்கி இருக்கிறதுனால இவர்களும் அவர்களாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு. மற்றபடி இவங்களை பத்தி ரொம்ப டீட்டெயில் நமக்கு அங்க இல்ல. ஆனா மற்றவங்க எல்லாத்ததும் வசனத்தோட நம்ம கிளியரா ப்ரூவ் பண்ணிடலாம். எல்லாம் எங்கிருந்தா வருவாங்கன்னா சேம் சந்ததியில தான் வந்து லிங்க் ஆகும். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா அத்தியா ரமலேக்கருக்கு பின்பு எட்டாவது தீர்வின்னு பார்த்தாச்சு. பெலிஸ்தர் நம்ம பார்க்கணும். தீருவன் கிடுகளோடு யார் கூட வராங்க? பெலிஸ்தர். பெலிஸ்தர் டக்குன்னு சொல்லாமே, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பெலிஸ்தர் யாருடைய சந்ததி? காமுடைய சந்ததி. வசனம் நீங்க எழுதணும்னா ரெண்டு வசனம் எழுதிக்கோங்க. ஆமோஸ் 9:7 மற்றும் ஆதியாகமம் 10:14. சோ ரெண்டுமே கிளியரா காண்பிக்குது. சோ அவங்க கிரேத்தா தீவு அங்கே இருந்து அல்லது கஸ்லூபீமினுடைய சந்ததியிலிருந்து பெலிஸ்தர் வந்தாங்கிறது நமக்கு அங்க தெரியும். சோ பெலிஸ்தர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறதுனால அவங்க காமனுடைய சந்ததி என்பது நமக்கு நல்லாவே தெரியும். கடைசியா யார் பார்க்கிறோம்? அசீரியர். சோ அஜூர், அசீரியர்களை ரொம்ப சுருக்கமா அஜூர் சொல்லலாம். இவங்க யார் இந்த அசீரியர்கள்னா? அஜூருடைய சந்ததியா. யார் அஜூர்? நீங்க எடுங்க ஆதியாகமம் 10:22.
சேமுடைய குமாரர்
ஏலாம், அசூர், அர்பகசார், லூத்,
ஆரா, ஷேமுடைய குமாரர்ல எவரா அசூர். அந்த அசூருடைய பிள்ளைகள் தான் என்ன ஆயிட்டாங்க பின்னால, அசீரியர்கள். சோ அசீரியர்கள் வேற யாரும் இல்ல, அசூருடைய சந்ததி. அசூர் யார் யாரும் இல்ல, ஷேமுடைய பையன். அப்ப அசீரியர்கள் கூட ஷேமே, ஷேம் சந்ததி தான் அங்க வராங்க. சோ பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கும் தெரியல, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தீர்க்க தரிசனம் புரிஞ்சுட்டோம்னா நம்ம. சோ இப்போ சங்கீதம் 83 மிக முக்கியமான விஷயம் நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னன்னா சங்கீதம் 83 அதுல 10 விரோதிகள் வராங்க. என்ன ஆச்சரியமா, அதுல 9 பேர் யாருடைய சந்ததி, ஷேம் சந்ததி. ஒரே ஒருத்தர் தவறு, அவர் யாரு, பெலிஸ்தர் மாத்திரம் காம் சந்ததி. ஜஸ்ட் இதுல என்ன ஒண்ணு விசேஷம் இல்ல, பட் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். 10 பேர் யார் தானா, ஷேமனுடைய சந்ததி. அவ்வளவுதான் பாருங்க. இப்போ இன்னும் கூட ரொம்ப டீட்டெயிலா போனா நமக்கு ஓரளவுக்கு புரியும். இப்ப நீங்களே பாருங்க, ஏதோ வந்து யாருன்னு சொன்னோம், ஏசான்னு சொன்னோம். நெக்ஸ்ட் இஸ்மாயிலர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் மோவாபியர், அப்புறம் அம்மோனியர். இவங்கெல்லாம் யாருக்கு தந்தைன்னு பார்த்தோம் முன்னால. கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஒரு 4-5 கிளாஸுக்கு முன்னாடி அரேபியர்கள் யாருடைய சந்ததி யாருன்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 4 ஆதி தகப்பன்மார் இருக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தோம், ஏசா, இஸ்மாயில், அம்மோன், மோவாபியர். பாருங்க அந்த 4 பேர் அங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மற்றவர்கள் கூட அந்த 4 பேர் கூட என்ன வராங்க, தொடர்பு வச்சிருக்கிறவங்க தான். உதாரணத்துக்கு நம்ம ஹாகார் இஸ்மாயிலுக்கு அம்மா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களும் உங்களுக்கு அங்க வருவாங்க. சோ அப்போ இப்ப புரியுதுங்களா, சங்கீதம் 83 இஸ்ரவேலுக்கும் யாருக்கும் வருகிற யுத்தம் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார் மெஜாரிட்டியா நீங்க, மெஜாரிட்டி இங்க பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் யாருன்னா ஷேமுடைய சந்ததி தான். ஆனா ஷேமு சந்ததியில அரேபியர்கள் வரிசையில அங்க வருவது நம்ம பார்ப்போம். சோ நம்ம ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாம சொல்றோம் சங்கீதம் 83 அது வந்து த கான்ஃபிளிக் பிட்வீன் இஸ்ரேல்ஸ் அண்ட் அரேப்ஸ். எப்படி நாம சொல்றோம், சங்கீதம் 83 இஸ்ரேலருக்கும் அரேபியர்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற நடந்து முடிய போற பிரச்சனைகளுக்கு ஆன தீர்க்க தரிசனம். எப்படி நாம முடிக்க வரோம்னா, அந்த விரோதிகள் நாம் செக் பண்ணோம்னா வேற யாரும் இல்ல, அவங்க ஷேமுடைய சந்ததி. இன்னும் முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்துல இஸ்ரேல ரொம்ப சுற்றி இடம் பெற்றிருக்கிற அரபு தேசங்கள்ல குடி போயிட்ட அரேபியர்களை காண்பிக்கிறது. சோ அப்போ 10 பேர் வராங்க, இவங்களை நாம உண்டையில பண்ணணும், இவங்களை முற்றிலுமே நாம் அழிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட ஏகமனதாக கூடி வர இந்த 10 பேருமே ஆச்சரியமே ஒருத்தர் பெலிஸ்தர் தவிர மீது எல்லாம் பேரும் ஷேம் சந்ததி. இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, அவ்வளவு. இது நாம இங்க பாத்துக்கிறோம். ஆனா இதுல என்ன நமக்கு ஹெல்ப், என்ன ரெண்டு பெரிய விஷயம் கண்டுபிடிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, அப்போ சங்கீதம் 83 இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. எப்படி நாம அன்னைக்கு இஸ்ரேலின் யுத்தத்துல பார்த்தோம், 1948 அவங்க தேசமா உருவானதுல இருந்து இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கும் பயங்கர இழுப்பை போயிட்டு இருக்குது. அந்த 3 தேசங்கள் ரொம்ப முக்கியமா 1967 அந்த கோலான் குன்றுகள், மேற்கு கரை, காசா தங்களை தாக்கி கொண்டதுக்கு பின்பு இந்த பகுதிகளை கொண்டுட்டு அரேபுக்கும் இவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, இருப்பதை போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் ரொம்ப கிளியர் சங்கீதம் 83. நெக்ஸ்ட் அது மாத்திரம் இல்ல, நம்ம சங்கீதம் 83 அடுத்த வாரம் பார்க்க போறோம் தெளிவா. ஆனா இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்ன அங்க வைக்கிறோம். சோ அங்க என்ன நோக்கம் இருந்துச்சு, அவர்கள் ஒரு தேசமா இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் எப்படி நிறைவேறது பார்ப்போம். ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, சங்கீதம் 83 வரக்கூடிய விரோதிகள் பெரும்பான்மையானவங்க எல்லாரும் இல்ல, அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எல்லாரும் நம்ம சொல்லல, ஏன்னா பெலிஸ்தர் ஷேம் சந்ததி இல்ல. சோ பெரும்பான்மையானவர்கள் ஷேமுடைய சந்ததி, ஷாமின்ஸ். இப்ப நம்ம நெக்ஸ்ட் எசேக்கியல் போலாம். எசேக்கியல் இன்னொரு யுத்தம் பத்தி பேசுது, அங்க கூட இன்னும் சில விரோதிகள் வராங்க. இவங்க யார் இப்போ நம்ம செக் பண்ணணும், ஆனா ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இப்போ யார் யார் இருக்கிறாங்க எசேக்கியல் 38ல்? மேஷேக், துபால், மாகோ, பெர்ஷியர், எத்தியோப்பியர், லிபியர், ஷேபா, டேடான், தர்ஷீஸ், கோமேர், சுகர்மா. சோ இந்த 10-11 பேர் அங்க இருக்கிறாங்க. சோ யார் இவங்க? சோ இப்ப நான் ஒரு வசனம் எழுதுங்க. ஆதி ஆகமும் 10:2 மூணு பேர் கண்டுபிடிச்சிடலாம். ஆதி ஆகமும் 10:2 வாசிங்க. யாஃபேத்தின் குமாரர், யாஃபேத் சந்ததியினுடைய வம்சம் பத்தி பேசும்போது வசனம் வாசிங்க.
கோமார்,
கோமார். இப்ப பாருங்க நீங்க லிஸ்ட் கவனிங்க மேல. யாஃபேத்தினுடைய சந்ததி பார்க்கும்போது யார் வந்துடுறாங்க? கோமார். எங்க இருக்கிறார் கோமார்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரா? பாருங்க கோமார் யார் வந்துடுறா? யாஃபேத் சந்ததி. நெக்ஸ்ட் மாகோ கூட யாருடைய பையன் தான்? யாஃபேத் சந்ததி தான். நீங்க கவனிச்சீங்களா? மாகோ கூட யாஃபேத் தான். நெக்ஸ்ட்
மாதாய்,
மாதாய்,
யாவான்,
யாவான்,
தூபால்,
தூபால். எங்க இருக்கு தூபால்? இருக்குங்களா மேல? தூபால் கூட யாஃபேத். தூபால். நெக்ஸ்ட் மேஷேக், மேஷேக் கூட வந்துடுறார். அப்போ மேஷேக் கூட மற்றும் கோமர். இந்த நான்கு பேரு எசேக்கியேல் 38 அதிகாரத்துல வர விரோதிகள்ல இருக்கிறாங்க. இந்த நான்கு பேரு யாருடைய பசங்க? டைரக்டா யாஃபேத்தினுடைய பசங்க. இப்போ இதுக்கு இன்னொரு வசனம் கூட எழுதிக்கங்க, வாசிக்க வேண்டாம். அதே டீடைல் எங்க இருக்குன்னா 1:4 ஒன்னாம் அதிகாரம் 5 வசனத்திலயும் இருக்கு. ஜஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ இப்ப நாம யார் யார் எழுதியிருக்கோம்? மேஷேக், துபால், மாகோ பாருங்க. நெக்ஸ்ட் கோமேர் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் யார் வராங்க? பெர்ஷியா, எத்தியோப்பியா, அடுத்து லிபியா. இப்போ பெர்ஷியா எத்தியோப்பியா விட்டுடுங்க, இப்போதைக்கு விட்டுடுங்க. லிபியாவுக்கு வந்தோம்னா இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா ஒரு வேலை. லிபியா வராது, லிபியாவுக்கு பதிலா புட் வரும். PUT புட். தமிழ்ல சொன்னா பூத். சோ பூத் தான் யாரு? லிபியா. இங்க லிபியான்னு வருது இல்லைங்களா? இந்த லிபியாக்கு அதே வசனம் நீங்க இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா புட் இங்கிலீஷ்ல இருக்கு. புட் யாருன்னா தமிழ்ல பூத். பூத் யாருடைய பையன் வராரு? வசனம் வாசிங்க நீங்க ஆதியாகமம் 10:6.
காமுடி குமாரர் கூஸ், எஸ்ராயீம், பூத்.
வராரு பாருங்க. காமுடிய குமாரர்ல மூணாவதா யார் வரா? பூத். அந்த பூத் தான் இந்த இடத்துல எசேக்கியேல்ல லிபியான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ லிபியா உண்மையிலே யாருடைய சந்ததி? காம் சந்ததி வராரு. நெக்ஸ்ட் ஷேபா பார்க்கலாம். நீங்க வசனம் எடுங்க ஆதியாகமம் 10:7.
கூஷினுடைய குமாரர் ஷேபா
பாருங்க. கூஷினுடைய குமாரர் ஷேபா. அப்புறம்
பாருங்க.
அப்போ ராமாவுடைய பசங்க யார் வராங்க? ஷேபா மற்றும் தேதான். ஆனா இவங்க எல்லாம் யாருடைய சந்தித்தில் வராங்க? கூஷ்க்கு கீழே வராங்க இல்லீங்களா? அப்ப கூஷ் யாருக்கு கீழே வரா? காமுக்கு கீழே வரா. அப்போ ஷேபா தேதான் யாருடைய குமாரன் சந்ததி? காம். காம் தேதான் கூட காம் தான் வராது. நெக்ஸ்ட் தர்ஷீஷ் நாம பார்க்கணும். ஆதியாகமம் 10:4 வாசிங்க. தர்ஷீஷ் யாரு?
யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஷ்.
யாவானின் குமாரர் யார் யாரு? எலிசா மற்றும் தர்ஷீஷ். தர்ஷீஷ் யாருன்னா யாவானுக்கு பையன். யாவான் யாருனா ஜாஃபேத்துக்கு பையன். அப்போ அப்போ தர்ஷீஸ் கூட யார் தான்? ஜாஃபேத்து சந்ததி. நெக்ஸ்ட் தொகர்மா படிக்கணும். ஆதியாகமம் 10:3 வாசிங்க. தொகர்மா யாரு?
தோகோரின் குமாரர் அஸ்கினாஸ்.
ரொம்ப ரொம்ப வேகம் இது, கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம், பட் பிரச்சனை எழுதினா உங்களுக்கு புரிஞ்சிடலாம். நீங்க போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணும். சோ தோகர்மா யாருன்னா அவர் யாருடைய பையன் வருது? கோமாருடைய பையன் வருது. ஆனா கோமார் யார் பையன் பாக்குறோம்? ஜாஃபேத்துடைய பையன். அப்ப கோமார் தோகர்மா கூட யாரு தான்? ஜாஃபேத் தான் வர்றாரு. ஜாஃபேத் தான் வர்றாரு. சோ இப்ப நாம வச்சிருக்கிறது பெர்ஷியர் மற்றும் எத்தியோப்பியர். சோ எத்தியோப்பியர் மற்றும் எத்தியோப்பியர் கூட கான் சந்ததியில தான் வரணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு கான் சந்ததியில இருக்கிற யார் தான் இன்னைக்கு இருக்கிறா? எத்தியோப்பியர் கூட நீக்ரோ. சோ கான் தான் வரணும். நெக்ஸ்ட் பெர்ஷியர் வந்துட்டு ஷேமிலா வரணும். இன்னைக்கு பெர்ஷியா இன்னைக்கு இருக்கிறா? ஈரான். சோ பெர்ஷியா வந்து ஷேமிலா தான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து எசேக்கியல் 38 அதிகாரத்தினுடைய லிஸ்ட். சோ கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இப்ப லிஸ்ட் நீங்க பாசேக்கியல் 38 அதிகாரத்துல வர விரோதிகள் பெரும்பான்மையினவங்க யாருடைய சந்ததி? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரே சந்ததி யாரா? இல்ல ரெண்டு சந்ததியாரா? மூணு சந்ததியாரா? சோ 38 அதிகாரத்துல வர்றது ஒரு காம்பினேஷன், அது ஒரு ஒரு கலப்பு இருக்குது. மூணு சந்ததியிலும் இருந்து மிக்சப் இருக்குது. ஜாஃபேத்ல இருந்தும் இருக்கிறாங்க, ஷேம்ல இருந்தும் இருக்கிறாங்க, காம்ல இருந்தும் இருக்கிறாங்க. ஆனா யார் பெரும்பான்மை? ஜாஃபேத் இல்லையா? பாருங்க எத்தனை பேரு, 11 பேர்ல ஜாஃபேத். இதெல்லாம் அவசியம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் ரொம்ப அவசியம். ஏன் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்றோம்னா, பாருங்க இவங்க எல்லாம் நம்ம பைபிள்ல தான் என்ன வரைக்கும் அடையாளம் கண்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க எல்லாம் பைபிள்ல யாருந்தா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் யார குறிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணல, இன்னும் பாக்கல. அது தனிப்பட்ட வகையில தான் டிஸ்கஸ் பண்ண அந்த தீர்க்க தரிசனங்கள். சோ அப்போ நம்ம பைபிள்ல இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இந்த அதிகாரத்துல வர்றவங்கல மெஜாரிட்டி யாரு? யாஃபேத்துனுடையோ சந்ததி. நெக்ஸ்ட் காம்னுடையோ சந்ததி இருக்கிறாங்க. ஷேமில் கூட ஒருத்தர் அங்க இருக்கிறாங்க. சோ அப்போ ரொம்ப சிம்பிள். சோ ஒரு விஷயம் எடுக்கிறோம். சோ ரெண்டும் தீர்க்க தரிசனம், சங்கீதம் 83, எசேக்கியல் 38-39, ரெண்டுமே ஒரே சம்பவமா? ரெண்டுமே வரப்போற காலத்துல இருக்க போற ரெண்டு யுத்தங்களா? இல்லாட்டி ஒரே யுத்தமானு பார்க்கும்பொழுது நிச்சயமா ஒரே யுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ரெண்டுலயுமே இஸ்ரேலுக்கு விரோதமா வர்ற விரோதிகள்ல நிறைய வேறுபாடு அங்க இருக்கு. சங்கீதம் 83 எடுத்தோம்னா பெரும்பான்மையானவர்கள் ஷேனனுடைய சந்ததி, அரேபியர்களை அருமையா குறிக்குது. சோ சங்கீதம் 83 இஸ்ரேலருக்கும் அரேபியர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. இது பார்க்கும்போது இன்னைக்கு இது நம்ம ஏற்றுக்கொள்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை அவங்களுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் ப்ராப்ளம் லிஸ்ட்ல மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற பிரச்சனை தான். அதாவது அந்த ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வரலைன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன வேணா நடக்கலாம். சோ அதுதான் லிஸ்ட்ல நம்பர் ஒன். அந்த மத்திய கிழக்கு பகுதியில் என்ன பிரச்சனைனா இஸ்ரேலர்களுக்கும் அரபு தேசத்துக்கும் உள்ள பிரச்சனை. சோ அப்ப ரொம்ப தெளிவா இது அவர்கள் சுதந்திரம் வாங்கிட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை அருமையா இது காண்பிக்குது. ஆனா இது அதை மாத்திரம் குறிக்குதா, இல்ல வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற யுத்தத்தை குறிக்குதானா? கண்டிப்பா யுத்தத்தை தான் அங்க குறிக்கணும். சோ அப்போ சங்கீதம் 83 ஜஸ்ட் நம்ம இப்படி பார்க்கணும். ஆனா முற்றிலும் ஏற்படுது எசேக்கியல் 38 அதிகாரத்தினுடைய லிஸ்ட். அங்க போனா இஸ்ரேலுக்கு விரோதமா வர அந்த விரோதிகள் அவங்க சங்கீதம் 83 போல ஷேம் இல்ல, மேக்சிமம் ஜாஃபேத். பாருங்க ஜாஃபேத்னா இன்னைக்கு யார் ஜாஃபேத்? இன்னைக்கு யார் ஜாஃபேத் சந்ததி? ரெண்டாம் உலகம் கிளாஸ்ல எடுப்போமா? யார் இன்னைக்கு? அமெரிக்கா மாத்திரமா? யூரோப்பியன் நேஷன்ஸ், ஐரோப்பியா, ஐரோப்பிய நேஷன்ஸ் மைண்ட்ல வைங்க நீங்க. ஏன்னா ஐரோப்பிய நேஷன் சொல்லும் போது வேற ஏதாவது தீர்க்க தரிசனம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? கடைசி கால தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினல்ல வருது எங்க சொல்லுங்க சிஸ்டர். எக்ஸாக்ட் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் ஃபைனல் கான்ஃப்ளிக்ட் பாருங்க, அப்படியே லிங்க் பண்ணுங்க, ஜஸ்ட் லிங்க் பண்ணுங்க. அப்போ யாஃபேத் சந்ததி மேக்சிமம் அங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாம பாருங்க, இப்போ உங்க கையில ஒரு டிராக்ஸ் கொடுத்தோம், அது பைனையில நினைக்க வேண்டாம், இப்ப நீங்க எடுங்க அது டிராக்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்ததியார் வந்துட்டு பரவி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ நீங்க அந்த ஹேண்ட் அவுட்ல கீழே வாங்க, ஆப்பிரிக்காவுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலா இது கலர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும், பச்சை சிகப்பு ப்ளூ இருந்துச்சு, பட் அவசரத்துல முடியல. சோ அதனாலதான் நம்ம இடையில சில முக்கோணம் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் டிஃபரன்ஷியேட் பண்றது. சோ அந்த கோமர் ஒரு மாதிரி லைட் ஷேடா இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்க மேப்ல லைட் ஷேடா இருக்கிறதெல்லாம் யாரை குறிக்கணும்னா யாப்பேத்தியம் சந்ததிகள். ட்ரையாங்கிள் போட்டு முக்கோணம் போட்டு இருக்கிறவங்க வந்து காமின் சந்ததி, வட்டம் புள்ளி போட்டிருக்கிறவங்க ஷேமனுடைய சந்ததி. இப்போ முதல்ல அந்த மேப் புரியுதுங்களா உங்களுக்கு? மேப் எதைத்தான் குறிக்குது பாருங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, மேல என்ன இருக்கணும்னு ஆசியா, சோ மூணு கான்டினென்ட்டும் நம்ம கலந்து அங்க போட்டிருக்கோம் பெருசா. அதுல அந்த ஏரோ மார்க் போர் பாருங்க கானான், அதுதான் என்னது, என்ன தேசம், இஸ்ரேல், இஸ்ரேல். சோ அங்க இஸ்ரேல் இருக்குது, மேல உங்களுக்கு லெபனான், ரைட்ல சிரியா எல்லாம் இருக்குது, பட் அதை நம்ம ஸ்பெசிபிக்கா காண்பிக்கல, குறிப்பிட்டு காண்பிக்கல. ஆனா இந்த மூணு கண்டங்கள் நாம எடுத்து பார்த்தோம்னா பாருங்க, இந்த வட்டம் 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 புள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் எங்க வருதுன்னா இஸ்ரேலுக்கு, கரெக்டா சொல்லுங்க என்ன திசை, இஸ்ரேலுக்கு என்ன திசையில வருது, இஸ்ரேலுக்கு என்ன திசை வருது, கிழக்கு, கிழக்கு. அப்புறம் கிழக்குலயே என்னன்னு சொல்லலாம், நாம கீழே கூட வருதுன்னு சொல்லலாம். சோ பாருங்க இதுதான் அந்த ஷேம் சந்ததியார் செட்டில் ஆனப்போ. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் அந்த வட்ட வட்ட புள்ளியெல்லாம் ஷேம் நுடைய சந்ததி. ஆனா முக்கோணம் போட்டு இருக்கிறது எல்லாம் எங்க இருக்குது, இஸ்ரேலுக்கு எந்த பக்கம் இருக்கு, மேற்கு பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க. சோ இவங்க எல்லாம் யாருன்னா காமனுடைய சந்ததி. இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட முழுக்க காமனுடைய சந்ததி. ஆனா மேல பாருங்க, இஸ்ரேலுக்கு மேல மாகோக், கோமர், மேஷேக், தூபால், தொகர்மா, அஷ்கினாஸ், ரிபாத், தியாஸ், தர்ஷீஷ் எல்லாம் என்ன திசையில் இருக்காங்க, இஸ்ரேலுக்கு வடக்கு திசை. சோ இப்ப நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சுலபம் இல்ல, சுலபம் இல்ல ஆனா சுலபம் தான். இஸ்ரேலுக்கு கிழக்கு பக்கம் ஷேம் சந்ததியார் எல்லாம் போய் செட்டில் ஆனாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க யார் யார் எல்லாம், கொஞ்சம் நினைவு வச்சு சொல்ல முடியுங்களா மேப்ல, இஸ்ரேலுக்கு கிழக்கு பக்கம் என்னென்ன அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துச்சு, ஈரான், ஓகே, ஈராக், ஓகே, சவுதி அரேபியா, சரி, ஜோர்டான், அப்புறம் ஏமன், நிறைய இருக்கு நிறைய, அதெல்லாம் சொல்லலாம், ஜஸ்ட் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கா சொல்றோம். சோ இவங்க எல்லாம் இந்த பகுதி எல்லாம் தான் சகோதர சகோதரிகளே ஷேம் சந்ததியார் போய் செட்டில் ஆனது. சோ இந்த லெப்ட் சைடு பார்க்கும் பொழுது எல்லாம் காம் சந்ததி அங்க இருக்கிறாங்க, ஆனா மேல பார்க்கும் பொழுது தான் மேல ஐரோப்பால மாகோக், கோமர், மேஷேக், தூபால் அந்த பாக்ஸ் குள்ள வரக்கூடியவங்க எல்லாம் நாம என்ன சொல்றோம். சோ சங்கீதம் 83 யார பத்தி பேசுது அப்படின்னா பாருங்க, இஸ்ரேலுக்கு ரொம்ப பக்கத்துல அவங்கள சுற்றி செட்டில் ஆயிட்டாங்க ஷேம்னுடைய சந்ததியார், அதுல வராங்க அரேபியர்கள். ஆனா எசேக்கியல் 38 பேசும் பொழுது சம்பந்தமே இல்ல, அவங்க எந்த திசையில இருந்து வராங்கன்னா, வசனம் எடுங்க நீங்க, எசேக்கியல் 38 விரோதிகள் இவங்க எங்க இருந்து வராங்க நம்ம பாக்கிறோம்னா, வசனம் 15:38.
அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள,
பர்டிகுலர் பர்டிகுலரா சொல்ற பாருங்க சங்கீதம் 83 நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, சகனியா 12 நீங்க ஒப்பிடலாம், அவர்களை நான் அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவேன், தத்தளிப்பில் பாத்திரம். சங்கீதம் 83 இஸ்ரேல சுற்றி மேலேயும் இருக்கிறாங்க அரபஸ், கீழே இருக்கிறாங்க அரபஸ், இப்ப ரைட் சைட்லயும் இருக்கிறாங்க அரபஸ். சோ இஸ்ரேல சுற்றி இருக்கிறவங்களுக்கு வர வர பிரச்சனை இருக்குது. அத பிரச்சனையை குறிக்கிறது சங்கீதம் 83. ஆனா எசேக்கியல் 38 இல்லவே இல்ல. எசேக்கியல் 88 சொல்லுது அங்க வர விரோதிகள் எந்த திசையில இருந்து வராங்க, வட திசையில சொல்லும் போது இஸ்ரேலுக்கு மேல இருந்து. அதனால தான் நீங்க அங்க பாத்தீங்கன்னா மேல யார் யாரெல்லாம் போய் செட்டில் ஆனாங்கன்னா ஷாஃபேத்னுடைய சந்ததி ஐரோப்பிய தேசங்கள்ல. அங்க பார்க்கும் போது மாகோகு, கோமர், மேஷேக், தூபால், பொகர்மா, நீங்க லெப்ட் சைட்ல கடைசி போனீங்கன்னா தர்ஷீஷ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் யாருனா யாஃபேத்னுடைய சந்ததி. சோ இதுதான் நாம இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறோம். சோ ரெண்டு அதிகாரங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டு அதிகாரத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வர ஜனங்கள் மாறுபட்டு இருக்கிறாங்க. அதனால ரெண்டு சம்பவங்களும் ஒரே சம்பவமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, மாறாக ரெண்டு பேரும் ரெண்டு சம்பவங்களும் ரெண்டு வெவ்வேறு சம்பவங்கள். எப்படி? ஒன்னு சங்கீதம் 83, இஸ்ரேலுக்கும் ஷேம் சங்கத்தில் வர அரேபியர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. எசேக்கியல் 38-39 இஸ்ரேலர்களுக்கும் யாஃபேத் சந்ததியில வர இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய தேசங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. ரெண்டிலுமே வேறுபட்ட சம்பவங்களாக இருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது நாம புரிஞ்சுக்கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் நாம கன்ஃபார்ம் பண்றோம். அந்த கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி நாம இன்னைக்கு முடிச்சிருக்கிறோம் என்னன்னா, இந்த ரெண்டு சம்பவங்களும் ரெண்டு தீர்க்க தரிசனமும் ஒரே சம்பவமா? நிச்சயமாக இல்லை. ரெண்டு சம்பவங்களும் வெவ்வேறு சம்பவங்கள் தான். சோ இரண்டு வரப்போகிற யுத்தங்களை குறிச்சு இது பேசுது. சரி, இப்போ இந்த ரெண்டுமே வெவ்வேறு யுத்தங்களை பற்றி பேசக்கூடிய பகுதினா, அதுல 83 இஸ்ரேலுக்கு அரேபியர்களுக்கும் வருது, 38-39 இஸ்ரேலர்களுக்கும் ஐரோப்பிய தேசத்துல இருக்கிற யாரோ சிலருக்கும் வருது என்று சொல்லும் பொழுது அவைகளுடைய விஷயம் என்ன? அதுதான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் ஆகும். அடுத்த முறை நாம் இங்க கூடி வரும் பொழுது தேவ கிருபையில சங்கீதம் 83 பற்றின ஆழ்ந்த தியானம் நாம் அங்கு செய்வோம். தெரியல ஒரே கிளாஸ்ல முடிய முடியுமான்ட்டு, ஏன்னா தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமா போறது நன்மை நமக்கு. தேவன் நம்மை மென்மேலும் வழிநிறுத்த ஜபங்களை வைப்போம். தேவன் தாமே நம் யாவையும் காத்து வருவாராக. ஆமென்.